திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்
வானவன் கான் வானவர்க்கு மேலானான் கான் வடமொழியும் தென்மொழியும் மறைகள் நான்கும் ஆனவன் கான் ஆனைந்தும் ஆடினான் கான் ஐயன் கான் கையில் அனல் ஏந்தி ஆடும் காணவன் கான் காணவனுக்கு அருள் செய்தான் கான் கருதுவார் இதயத் கமலத்து ஊரும் தேனவன் கான் சென்று அடையா செல்வன்தான் கான் சிவன் அவன் கான் சிவபுரத்து எம் செல்வன் தாமே சீரணியும் நுதலின் விழி மழுமான் திருந்தும் ஜெரி பொருந்து இடம் தெரிந்திடாமல் தாரணி அன்பரை ஆழ அவர் போல் வந்த சைவ சிகாமணி எவர்க்கும் தலைவன் எங்கோன் காரணியும் நெழிய பொழில் கமலை வேந்தன் கருணை மழை பொழியும் இரு கடை கண்ணாடன் பாரணியும் ஞான சம்பந்தன் எந்தை பரமன் இரு சரணமல பரவி வாழ்வாம். கிருஷ்ணம் நம பார்வதி பதையே அரர் மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார்த்தருடையை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு சைவமும் தமிழும் தழைத்தோங்க தர்மபிரமணத்தை ஸ்தாபித்து உயிர்கள் அனைத்திற்கும் பேருபகாரம் செய்திருக்கின்ற ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு இப்பொழுது 27வது பட்டமாக எழுந்தருளி ஞானக்கோல் ஏந்தி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீல ஸ்ரீ மாசலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியையும் அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு அனைவரும் பயனடையும்படியாக சைவம் எங்கும் பரவும்படியாக அரிய ஒரு தொண்டினை செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அந்த அமைப்பிலே தன்னை இணைத்து கொண்டவர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க தர்மபுர குரு முதல்வர் திருவாய் மலர்ந்தழிய சிவபோகசாரத்தை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு அரிய பேற்றினை பெற்றிருக்கின்றோம். அருமையான இந்த நூலானது சைவத்திற்கு ஒரு ஞான கருவூலமாக திகழ்வது. அந்த நூலானது பொருட்செறிவு மிகுந்திருக்கின்ற காரணத்தினாலே அருணை வடிவேல் முதலியார் போன்றவர்கள் பொருளை உணர்த்தினாரன்றி எம்மை போன்ற கடைநிலையை உள்ளவர்களுக்கு சற்று விளங்குவதற்கு கடினமாக இருக்கும். எனவே சிவபோகசாரத்தை அருணை வடிவேல் முதலியார் அவர்களுடைய உரையினை பின்பற்றி சிந்தனையை நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம். நம்முடைய உடலுக்குள்ளே உயிர் இருக்கிறது. அந்த உயிருக்கு ஒரு நோய் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த உயிருக்கு உள்ள நோய் எது என்று சொன்னால் பிறவி என்கின்ற நோய். அந்த நோய்க்கு மூல காரணம் ஆணவ மலம், நோய் முதல் நாடி என சொல்லக்கூடியது ஆணவ மலம். எல்லா நோய்க்கும் மருந்து உண்டு. ஆனால் இந்த உயிரை பற்றி இருக்கின்ற ஆணவ மலத்திற்கு மட்டும் ஒரே ஒரு மருந்து உண்டு. அதை தீர்க்கின்ற வல்லமை ஒரே ஒரு மருத்துவனுக்கு மட்டுமே உண்டு. அந்த ஒரே ஒரு மருந்து எனப்படுவது சிவஞானம். அந்த சிவஞானத்தை கொடுக்க வல்லவன் பரம்பொருள் ஒருவனே. ஞானமும் வீடும் பேணினருக்கு உதவலின் சுலோக புஞ்சகத்திலே வருகிறார். எனவே எல்லா உயிர்களையும் பற்றி இருக்கின்ற அந்த பிணியினை தீர்க்கின்ற அந்த ஒருவன் வைத்தீஸ்வரன் ஆகும். ஆகையினாலே அந்த ஒருவனை நாம் நம்முடைய பெணிதீர்க்கும்படி அன்றாடம் நாம் வேண்டுதல் வேண்டும். இதை அவ்வை பிராட்டி தன்னுடைய வாக்கிலே சூஷகமாக சொல்லி காட்டுவார். இந்த பாடலானது பாலபாடம் போல் தெரிந்தாலும் சைவத்தினுடைய உண்மை பொருள் சற்றே மறைந்திருக்கிறது. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டாம், உடனிருந்தே கொல்லும் வியாதி. நாமெல்லாம் ஆணவ மலத்தோடு தொடர்பு கொண்டும் கருவி கரணங்களோடும் ஏய்ந்தும் அவைகளே நமக்கு துணை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவைகளெல்லாம் நமக்கு கேட்டை விளைவிப்பது. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டாம், உடனிருந்தே கொல்லும் வியாதி. உடன்பிறவா மா மலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும், அம்மருந்து போல்வாரும் உண்டு. ஆகையினாலே நாம் ஆன்மா அறியாதபடி நம்முள் வேறானவன் போல் இருக்கின்ற அந்த ஒருவன்தான் நமக்கு இந்த பிறவி பிணிக்கும் மருந்தாக இருக்கின்றான். அவன்தான் நோய் தீர்ப்பவன் என்பதை அழகாக நக்கீர தேவ நாயனார் திரு ஈங்கோய் மலை எழுபதிலே சுட்டி காட்டுகிறார். ஒரு பெண்குரங்கு பிரசவித்தது. தன்னுடைய கன்றுக்கு மருந்து கொடுத்து அதை வலிமை கொடுத்துதல் வேண்டும். அந்த தாய் குரங்கானது தன்னுடைய சேய் குரங்குக்கு தேனைத்தான் மருந்தாக கொடுக்கும். அந்த தேன் எங்கிருக்கிறது? உயர்ந்த இடத்திலே இருக்கின்ற அந்த மலையின் உச்சியிலே, ஒரு மரத்திலே, மரத்தின் உச்சியிலே, ஒரு கிளையிலே அந்த அடை தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த குட்டிக்கு வேண்டிய மருந்து அந்த தேன் அடையை சென்று எடுக்கின்ற ஒரு ஆற்றல் இல்லை, அதனால் இயலாது. ஆகையினாலே இந்த தாய் குரங்கானது தன் குட்டிக்காக மலை உச்சிக்கு சென்று தேனடையை எடுத்து வந்து அந்த குட்டி முன்பாக காட்டும். காட்டிய பின்பு அப்பொழுதும் அந்த சேய் குரங்கு அது பார்த்து கொண்டே இருக்கும், அதை அனுபவிக்க தெரியாது. அப்பொழுது தாய் குரங்கானது அந்த தேனடையிலே தன்னுடைய விரல்களால் அந்த அடைக்குள்ளே குத்தி தேனை எடுத்து குட்டியினது வாயிலே சென்று ஊட்டும். அந்த சூயனை கண்டதும் இந்த சேய் குரங்கானது அதுவும் தேனடையை எடுத்து அதுவே விரலை குத்தி குத்தி தேனை அது தொட்டு தன்னுடைய வாயிலே வைத்து தன் உடம்பை வலிப்படுத்திக் கொள்ளும். இதைத்தான் நம்முடைய நக்கீர தேவ நாயனார் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஈன்ற குழவிக்கு மந்தி இருவரை மேல் நான்ற நரவத்தை தான் நனுகி, நான்றன தொங்குகின்ற நான்ற நரவத்தை தான் அணுகி தோன்ற விரலா தேன் தோய்த்து வீட்டும் ஈங்கோயே நம்மேல் வரலாம் நோய் தீர்ப்பான் மலை. எனவே அந்த செய் குரங்குக்கு இயலாததை தாய் குரங்கு கொண்டு வந்து வாயிலே ஊட்டி அந்த செய் குரங்கே உண்ணும்படியாக ஒரு பழக்கத்தை உருவாக்குவதைப் போல ஞானாசிரியன்மார்கள் தான் அனுபவித்த அந்த பேரின்பத்தை ஞான நூல்கள் மூலமாக தொட்டு காட்டி நமக்கு ஊட்டி அந்த பேரின்பத்தை நம்மை அனுபவிப்பதற்காக நம்மை தூண்டுவார்கள். ஆகையினாலே இந்த ஞானாசிரியன்மார்கள் இந்த ஞான நூல்களை நமக்கு தந்திருப்பது அதை நாம் சுவைத்து அனுபவித்து அவர்களைப் போலவே சுபோகத்தில் நாமெல்லாம் மூழ்குவதற்காகத்தான். அப்படி ஞானாசிரியன்மார்கள் தருகின்ற அந்த ஞான நூல்கள் இருக்கின்றதே, அதுதான் மேலான ஒரு சாதனம். என்ன சாதனம்? முப்பொருளை அறிவதற்கு மூன்று சாதனங்கள் இருக்கின்றது. காண்டல், கருதல், நூல் அளவை. இந்த மூன்றை வைத்துக்கொண்டு அங்கே இறைவன் உண்டும் என்பதை நாம் அறிந்து ஆழ்ந்து விடலாம். இந்த காண்டல் அளவை என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கின்றதே, இந்த காண்டல் அளவையை நாம் எளிதில் அதை மேற்கொள்ள இயலாது. இறைவனை நேரே காணுகின்ற வல்லமை நமக்கு இல்லை. எப்பொருளானது கருவி கரணங்களால் சுற்றி அறியப்படுகிறதோ அப்பொருளெல்லாம் அனித்தியம். ஆகையினாலே ஆன்மாக்கள் இந்த முப்பொருளை தன்னுடைய கண்களால் காண இயலாது. அப்ப ஞானாசிரியர்மார்கள் கண்டார்களே என்று ஒரு வினா எழக்கூடும். ஞானாசிரியன்மார்கள் கண்டார்கள், அதை எப்படி கண்டார்கள்? தன்னுடைய பசுக்கரணங்களை சிவக்கரணங்களாக மாற்றி கண்டார்கள். அதான் காண்டலளவைக்கு பயன்படும். இதை குமரகுருபுரர் சுவாமிகள் பண்டார மும்மணி கோவிலே சொல்லி காட்டுகிறார். வாக்கு மனம் யாக்கையும் ஒன்றா சொல்லரும் கரணம் மற்றவை மூன்றும் நின் புகழ் நவித்தியும் நினைத்து நின் துணைத்தாள் அன்புடன் இணைத்தியும் இன்பம் உற்றனவாள். கரண அவகரணங்களே அல்ல, தன்னுடைய கரணங்கள் என்னதான் அவகரணங்களே அல்ல, மற்ற அம்ம சிவகரணங்களாய் தெரிந்த நன்றே. எனவே தன்னுடைய கருவிகரணங்களை எல்லாம் பசுக்கரணங்களாக இல்லாது அதை அவக்கரணங்களாக மாற்றி அதை சிவக்கரணங்களாக வைத்து காண்டார்கள். அப்படி சிவக்கரணமாய் மாற்றுவதற்கு துணை செய்தது மாசனாமணி தேசிகர் சுவாமிகள். எனவே குருவன் மூலமாகத்தான் காண்டலளவை காண முடியும். கருதலளவை என்று ஒன்று இருக்கிறது. இந்த கருதலளவை என சொல்லக்கூடியதிலே சமயங்களிலே அந்த கருதல் என்பது தவறான முடிவாக வந்துவிடும். அதில் ஐயம் திரிவு மயக்கமெல்லாம் கலந்திருக்கலாம். எனவே கருதலையும் நமக்கு சில நேரங்களில் கைகொடுப்பது இல்லை. ஆகையினாலே இறைவனை அந்த பசுவினுடைய இலக்கணத்தை ஆணோமலத்தினுடைய இலக்கணத்தை காண்பதற்கு காண்டலளவை கருதலளவை விட அந்த முப்பொருண்மையை அறிவதற்கு நமக்கு பெரிதும் துணை செய்வது ஆகம அளவை என சொல்லக்கூடிய அந்த நூல் அளவை ஒன்றுதான். அந்த நூல் அளவை என சொல்லக்கூடியது சரியாக நாம தோய்வு கொண்டால் நாம் இந்த முப்பொருள் உண்மையை நன்றாக நாம் உணரக்கூடிய ஒரு பேறு கிடைக்கும். ஆகையினாலே தான் நமக்கு ஞானசாஸ்திர நூல்கள் அங்கே ஆகம பிரமாணங்களாக வைத்து சைவத்திலே போற்றப்படுகிறது. இந்த ஆகம நூல்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் குருவினது துணையின்றி நாம் அதை நாம் பழக இயலாது. ஆகையினாலே ஒரு குருவினுடைய சகா நமக்கு எல்லா கட்டத்திலும் நமக்கு தேவைப்படுகின்ற ஒன்றாகும். இதையெல்லாம் உணர்த்துவதுதான் நம்முடைய ஞான சாஸ்திர நூல்கள். சகலவர்க்க ஆன்மாக்களாகிய ஆன்மாக்கள் ஆகிய நமக்கு அந்த குருவானவர் நமக்கு வந்து உண்மையை உணர்த்தினால் அன்றி இந்த ஆன்மா முப்பொருளை உள்ளரை உள்ளபடியாக அறிய இயலாது. இதையெல்லாம் அந்த குருவின் சகாயத்தினாலே நிகழ்கின்ற காரணத்தினாலே தான் குருவை போற்றி நம்முடைய சைவத்திலே நூல்கள் உண்டு. தலபுராணத்திலே எடுத்துக்கொண்டால் அதில் குரு வணக்கம் என்று வைப்பது ஒரு மரபாக இருக்கிறது. ஞான நூல்களிலே எடுத்துக்கொண்டால் அங்கே குருமரபு வாழ்த்து என்று ஒன்றிருக்கும். ஆகையினாலே தன்னுடைய ஞானாசிரியரை துதித்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதத்திலே தன்னுடைய குருமூர்த்தியாகிய நம்முடைய கமலை ஞான பிரகாசர் செய்த பேருபகாரத்தை நம்முடைய முனியான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் பலவாறாக தோத்திரம் செய்கிறார். ஏன்? அவர்தான் முப்பொருள் உண்மையை தனக்கு உள்ளபடியாக உணர்த்தி பசுக்கரணங்களையெல்லாம் சிவக்கரணங்களாக மாற்றியவர். அதை நாம் அவர் பெற்ற அனுபவத்தை அவ்வப்போது நமக்கு திருப்பாடல்களால் தந்தரவழிக்கிறார். அதில் மேலானதுதான் பண்டார சாஸ்திரங்களில் தர்மபுர திருமடத்தினுடைய பண்டார சாஸ்திரங்களில் ஒன்றாகிய சிவபோக சாரம். இந்த சிவபோக சாரம் என சொல்லக்கூடியது நம்முடைய புரியான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய அனுபவ நிலையினை அவர் திருவாக்காக உணர்த்துவது. ஆகையினாலே இந்த சிவபோக சாரம் என்கின்ற இந்த அரிய நூலுக்கு அனுபூதி மாலை என்றும் ஆண்டவர்கள் அதை சிறப்பித்து ஒரு பெயராக சொல்லுவார். குருஞான சம்பந்தருடைய அட்ட நூல்களிலே இது தலையான நூல், மேலான நூல் என்று அறிஞர்களால் பாராட்டப்படுகின்ற ஒன்றாகும். தனது சிவானுபூதி நிலையில் அவ்வப்போது அருளி செய்தது அந்த வெண்பாக்களாக அமைந்திருக்கிறது. நம்முடைய குருஞான சம்பந்த மூர்த்திகள் அருளி செய்த இந்த சிவபோகசாரத்தினுடைய ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், சிவபோகம் என்றால் ஆணவ மலம் முற்றிலும் மடங்கி, எப்பவுமே ஆணவ மலம் அழியாது, அது நித்தியப்படும், அது தொழிற்படாது செய்தல் வேண்டும், மடங்குதல் வேண்டும். எப்படி? வருத்த விதை போல் ஆகிவிட வேண்டும். வருத்த விதை எப்படி தொழிற்படாதோ அதே போல ஆணவ மலத்தை வலியிடும்படியாக செய்தல் வேண்டும். ஆணவலத்தை வலிகட செய்தல் என்பதைத்தான் நம்முடைய ஆடல் வல்லானுடைய ஊன்றிய பாதத்தின் கீழே முயலகனை அப்படியே மிதித்து நம்முடைய பெருமான் வைத்திருப்பது நமக்கு அந்த காட்சியால் உணர்த்தப்படுகிறது. எனவே சிவபோகம் என்பது உயிரினுடைய பற்றி இருக்கின்ற ஆணவமலம் முற்றிலும் மடங்கி உயிர் சிவானந்தத்தில் திளைத்து அதுவேயாய் மேய்கின்ற நிலை. எப்படி ஆணவமலத்தோடு சேர்ந்து ஆணவமலமாகவே இந்த உயிர் இருந்ததோ அதே போல குருவினது சகாயத்தினாலே ஆணவ மலத்தை மடக்கி அந்த ஆன்மாவானது சிவமாவதன்மையிலேயே அதுவாகவே நிற்கின்ற நிலை. இதுதான் சைவ சித்தாந்தத்திலே படிமுறையிலே முடிந்த முடிவு என்று சொல்லப்படும். இதை நம்முடைய ஆன்றோர்கள் ஆன்மலாபம் என்றும் கூட குறிப்பிடுவார்கள். எனவே சிவபோகம் என்பது ஆணவ மலம் முற்றிலும் மடங்கி சிவானந்தத்தில் திளைத்து அதுவாகவே மேவுகின்ற நிலை. சாரம் என்று சொல்லக்கூடியது தன் அனுபவ நிலையை சாரமாக உணர்த்தியது. நாமெல்லாம் அறிதல் வேண்டும் என்பதற்காக இது வெண்பாயாப்பிலே அமைந்தது. நம்முடைய குருமூர்த்திகள் சிவானுபூதி நிலையிலே இருந்து அருளி செய்யப்பட்டது. ஆகையினாலே இந்த சிவானுபூதி நிலையிலே இருந்து அருளி செய்யப்பட்ட இந்த நூலிலே நம்முடைய குருமூர்த்தியானவர் அந்த நூலினை தொடங்குவதற்கு முன்பாக அந்த நூலுக்கு முன்பாக இந்த நூலிலே குரு வணக்கம் என்று ஒரு துதி காணப்பட்டு வருகிறது. அந்த துதி என்ன என்பதை நேற்று இரண்டு திருப்பாடல்களை நாம பார்த்தோம். இன்றைக்கு மேலும் இருக்கின்ற அந்த இரண்டு பாடல்களை சிந்தித்து நூலுக்குள் செல்வோம். நம்முடைய குரு வணக்கத்தை அங்கே துதியாக வைத்து காட்டப்படுகிறது. அறியாமை நிற்கும் அதீதத்திலே சென்று அறிவோடு நான் அறியாமை தோன்ற நின்றேன். இன்றளவில் அவிழ்ந்து நிற்க அறியாமையில் பெரு பேறு இழந்தேன். இனியாகினும் நான் அறியாமை தீர அருள் ஞான சம்பந்த ஆரமுதே. நான் மலையிருளாகி அந்த இருளிலே அகப்பட்டு அறியாமல் இருந்தேன். இப்பொழுது குருமூர்த்தியினுடைய போதனையினாலே நான் இப்பொழுது என்னையே நான் அறியாமல் இருக்கிறேன். தன்மயம் அழிந்தேன், பசுபோதம் கெட்டுவிட்டது, அங்கே பசுக்கரணங்கள் அத்தனையும் சிவக்கரணங்கள் ஆகிவிட்டது என்று தன்னுடைய குருமூர்த்தியினை அழகாக சொல்லி காட்டுகிறார். எனவே உயிர்களை பந்தித்திருக்கின்ற அறியாமையை எல்லாம் நம்முடைய குருமூர்த்தியானவர் வந்துதான் அங்கே அழகாக அந்த ஆன்மாவை உயிர் விளக்கம் பெரும்படியாக ஒரு உபகாரம் பண்ணுகின்றார். இதைத்தான் குமரகுருபுரர் சுவாமிகள் கந்தர்களி வெண்பாவிலே ஆணவமான படலம் கிழித்து என்று அங்கே குறிப்பிட்டு காட்டுவார். ஒரு கண்ணிலே படர்ந்திருக்கின்ற அந்த பொறையினை, அந்த படலத்தை ஒரு கண் மருத்துவன்தான் அது சரி செய்ய முடியும். இதே போல இந்த உயிரினை பந்தித்திருக்கின்ற இந்த ஆணவமல படலத்தை குரு ஒருவரால் தான் அதை கிழித்த முடியும். இதைத்தான் ஆணவமான படலம் கிழித்து என்று குமரகுருகுரு சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த இடத்தில்தான் குரு என்பதற்கு ஒரு விளக்கத்தை இந்த திருப்பாடல் தருவதை போல் இருக்கிறது. குரு என்பது ஒரு சொல் அல்ல, அது இரண்டு சொற்களால் ஆனது. மா யா என்பது எப்படி இரண்டு சொற்களாக இரண்டு எழுத்துக்களாக இருக்கிறதோ அதே போல ஆக என்ற மூன்று எழுத்துக்கள் ஆகமம் என்று சொல்வோர் தெரிகிறதோ அதே போல கூரு என்ற இரண்டு எழுத்துக்களே குரு என்று அழைக்கப்படுகிறது. கூ என்பதற்கு பொருள் என்ன, ரு என்பதற்கு பொருள் என்ன என்றால், கூ சப்த சந்தகாரஷ்ய ரு சப்த ஸ்தந்திரோதக என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகமத்திலே. கூ என்பது அந்தகார இருள், மை இருள், ஆனமலத்தை குறிக்கிறது. ரு என்பது தந்திரோக, விரட்டுவது. எனவே மை இருளை விரட்டுவது, இருளை விரட்டுவது ஒளி. ஆணவமாகிய அந்த அறியாமை இருளினை விரட்டுவது ஞானமாகிய ஒளி. எனவே ஆணவமாகிய அறியாமை இருளினை விரட்டி ஞான ஒளியினை ஏற்றுவிப்பன் குரு என்பதைத்தான் பொருள்பட இந்த திருப்பாடலிலே அந்த உண்மை உணர்த்தப்படுகிறது. ஆக ஒரு குரு ஒருவனால் தான் இந்த உயிரினை பந்தித்திருக்கின்ற அந்த அறியாமை ஆகிய ஆணவமல படலத்தை கிழிக்க முடியும். அதை யான் பெற்றேன் என்பதை அழகாக இந்த திருப்பாடலே குறிப்பிட்டு காட்டுகிறார். பின்பு தன்னுடைய குருமூர்த்தியை அழகான ஒரு தோத்திரம் சொல்லி காட்டுகிறார். கருணாகரன், கருண் ஆகரம், ஆகரம்னா கடல், அவன் கருணை கடலாக இருக்கின்றான். கருணை கடல் என்று சொல்லக்கூடியதற்கு காரணம் அது கைமாறு வேண்டா கடப்பாடோடு நிற்பது. எக்காலத்தில் இந்த பூமிக்கு மழை தேவையோ அதை அப்படியே கொடுப்பது. ஆகையினாலே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பதும் கடலே. ஆகையினாலேத்தான் குருமூர்த்தியினை அந்த கைமாறு வேண்டா கடப்பாடோடு பேருபகாரம் செய்திருக்கின்ற காரணத்தினாலே தன்னுடைய குருமூர்த்தியை கமலை ஞானப்பிரகாச சுவாமிகளை அங்கே கருணாகரன் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். கருணாகரன், புகழாகரன், ஆகரன், இருப்பிடம் என்று ஒரு பொருள் வருகிறது. முதலிலே கருணையின் இருப்பிடம், அது கருணை கடல், கருணையின் இருப்பிடம் என்று குறிப்பிட்டார். இங்கே புகழ் ஆகரம். சேக்கடார் பெருமா திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரை தமிழாகரன் என்று குறிப்பிடுவார் என்றால் தமிழின் இருப்பிடம். முத்தமிழானது ஞான சம்பந்த பெருமானிடம் சென்று கூறிக்கொண்டதாம். அதைத்தான் தமிழாகரன் என்று நம்பியாண்டார் நம்பி சுவாமிகளும் சேக்கடார் பெருமானும் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரே குறிப்பிட்டு அருள்வார்கள். எனவே அந்த புகழானது நம்முடைய கமலை ஞானப்பிரகாசரிடம் சென்று குடிகொண்டதாம். இதை திருக்குறிப்பி தொண்ட நாயனார் புராணத்திலே சேர்க்கிறார் குறிப்பிடுவார். தவம் என்று சொல்லக்கூடியது தான் சென்று இருப்பதற்கு சரியான இடம் உமையவள் பூசை செய்கின்ற அந்த திருமேனி என்று தவம் சென்று குடிகொண்டதாம். இதே போலதான் புகழ் என்பது நம்முடைய கமலை ஞானப்பிரகாச சுவாமியிடம்தான் நாம் இருப்பதற்கு இடம் என்று அங்கே ஒரு தஞ்சம் புகுந்ததைப் போல அருமையான ஒரு சொல்லாட்சி. கருணாகரன், புகழாகரன், எங்கள் கமலையில் வாழ் திருஞான சம்பந்த தேசிகன் சொற்படி சென்று நிற்க ஒரு நாள் நிகழ்ந்தது சொல்லவற்று. கமலை ஞானப்பிரகாச சுவாமிகள் என்னை ஒரு சொல்லினாலே பக்குவப்படுத்தி நிற்கின்ற அந்த நிகழ்ந்து என்னவெல்லாம் நான் அனுபவத்தை கொண்டேன். நின்று உயிர்ப்பு அறவே என்னுடைய பசுபோதங்கள் எல்லாம் நான் கெட்டு அங்கே நிற்க தருகாயம் இன்றி ஓர் ஆனந்தம் எங்கும் தலைப்பட்டதே. ஓர் ஆனந்தம் எங்கும் தலைப்பட்டதே. ஓர் என்பது ஒப்பற்ற, நிரதிசெய இன்பம் என்று சொல்வார்கள். ஆகையினாலே இதுவரை நான் அனுபவிக்காத அந்த பேரானந்தத்தை நான் தலைப்பட்டு விட்டேனே என்று சொல்கிறார். ஒரு ஆனந்தம் எங்கும் தலைப்பட்டு விட்டதே என்று. எனவே தான் அனுபவித்த அந்த சிவபோகத்தினுடைய நிலையினை அழகாக அங்கே நமக்கு உணர்த்தி அது குருவுக்கு தோத்திரம் செய்வதைப் போல இந்த தனிப்பாடலாக அங்கே முன்னே இருக்கிறது. அதற்கு பின்பு இப்பொழுது நாம் சிவபோகசார நூலுக்கு உள்ளே செல்ல இருக்கிறோம். சிவபோகசார நூலுக்கு உள்ளே செல்வதற்கு முன்பாக நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் உரைப்பாயிரம் என்று ஒரு அருமையான ஒரு திருப்பாடலை இங்கே வைத்து காட்டுகிறார். அந்த திருப்பாடல் எது என்று சொன்னால், திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த ஒன்னாம் திருமுறையிலேயே இருக்கின்ற திருவீழிமிழலை தலத்திலே அருளி செய்த மேகரா குறிஞ்சி பண்ணிலே அமைந்த ஏரிசையும் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு பாடலை இங்கே ஒரு உரைப்பாயிரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஞானாசிரியர்மார்களெல்லாம் உரைப்பாயிரமாக முதலில் தொடங்குகின்ற பொழுது ஆப்த வாக்குகளை முன்னே ஒரு துதி போல ஒரு பாயிரம் போல் வைப்பது மரபு. இது மாபாடியம் எழுதுகின்ற சிவஞான சுவாமிகள் அங்கே குறிப்பிட்டு காட்டுவார். ஆகையினாலே நம்முடைய சோபவசாரத்தில் முதலிலே உரைப்பாயிரம் காணப்படுகிறது. அந்த உரைப்பாயிரமானது ஞானசம்பந்தரது திருவாக்காகி அந்த தேவாரம். அந்த தேவார திருப்பாடல், ஏரிசையும் வடாலின் கீழிருந்தங்கு ஈர் இருவர்க்கு இறங்கி நின்று நேரிய நான் மறை பொருளை உரைத்து ஒளிஷே நெறியடித்தோன் நின்ற கோயில் பாரிசையும் பண்டிதர்கள் பண்ணாலும் பயின்றோதும் ஓசை கேட்டு வேரிமலி பொழில் கிள்ள வேதங்கள் பொருட்சொல்லும் இடலையாமே. அருமையான ஒரு செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. அதாவது அங்கே தெந்திசை கடவுள் என்று போற்றப்படுகின்ற நம்முடைய தட்சிணாமூர்த்தி அந்த பெருமானுடைய செய்த ஒரு பேர் உபகாரத்தை இங்கு குறிப்பு பொருளாக சுட்டி காட்டுகிறார். சனகாதி முனிவர்கள் பிரம்மனுடைய புத்திரர்கள் சனகர் சனந்தர் சனாதனர் சனற்குமார் என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு பேர்களும் வேதத்திலே நன்றாக கற்று தெளிந்தும் பொருள் மயக்கம் ஏற்பட்டு விட்டதால் மனதிலே மலைவு கொண்டவர். மலைவு கொண்ட பொழுது தன்னுடைய மயக்கத்தை தீர்ப்பதற்காக நூலை செய்த அந்த பெருமானிடமே விண்ணப்பம் செய்கின்றனர். அப்பொழுது சனகாதி முனிவர்களுக்காக நம்முடைய பெருமானானவர் வடாலின் கீழ் இருந்து குரு வடிவத்திலே அமர்ந்து தெந்திசை நோக்கி நின்று அந்த நால்வருக்கு அருளி செய்ததாக நம் புராணத்திலே நாமெல்லாம் எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இங்க குறிப்பிட்டு காட்டுகிறார். ஏரி செய்யும் வடாலின் கீழ் இருந்தங்கு ஈர்வருவர்க்கு இறங்கி நின்று. இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் கற்றால் மட்டும் போதாது, அதை கேட்டு சிந்தித்து தெளிவதற்கு குருவினது சகாயம் தேவை. அதை கேட்டு சிந்தித்து தெளிவதற்கு அவர்கள் மனதிலே ஏக்கம் கொண்டார்கள். அவர்களுக்காக இறங்கி வந்து கருணை கொண்டு அதைத்தான் சொல்லி காட்டுகிறார். ஏரி செய்யும் வடாலின் கீழ் இருந்தங்கு ஈர் இருவர்க்கு அந்த நான்கு பேருக்கும் இறங்கி நின்று நேரிய நான் மறைப்பொருளை உரைத்து அந்த நான் மறையினுடைய பொருளினை உரைத்து ஒளிஷே நெறியடித்தோன். இந்த ஒளிஷே நெறியடித்தோன் குருமூர்த்தியாக வந்து அவர்களுக்கு தெளிவித்து சிவஞான நெறியினை உணர்த்தினார். ஒளிஷேர் நெறியின்தான். எனவே ஒளிஷேர் நெறியினை குருவாக வந்து உணர்த்தினாலன்றி இந்த ஆன்மாவிற்கு கிட்டாது என்று சூஷக பொருளாக இந்த திருப்பாடல் அங்கே முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒளிஷேர் நெறியளித்தோ நின்ற கோயில் பாரிசையும் பண்டிதர்கள் பண்ணாடும் பயின்றோது ஓசை கேட்டு. திருவீழிமிழலையிலே அந்தனர்களும் வேதம் பயிலுகின்ற சிறார்களும் வேதத்தை திரும்ப திரும்ப ஓதுவதை கேட்ட அங்கிருக்கின்ற கிளியானது அவைகளும் வேதத்தை சொல்லுகிறது. பாரிசையும் பண்டிதர்கள் பண்ணாலும் பயின்றோது ஓசை கேட்டு வேரிமணி பொழில் கிள்ளை வேதங்கள் பொருள் சொல்லும் மிளறையாமே. ஆக இந்த அருமையான ஒரு திருப்பாடலை இங்கே முன்னாலே உரைப்பாயிரம் போல் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்ன என்றால், உயிர்களுக்கு தான் ஞான நூல்களை கற்கின்ற பொழுது அங்கே சில ஐயங்கள் ஏற்படுது, சகஜம். அது சிந்தித்தால் அது ஐயம் ஏற்படும். அதை தீர்க்க வல்லவன் குருமூர்த்தி ஒருவனே. ஆகையினாலே தான் இந்த வேதத்தை அருளி செய்த பரம்பொருளிடமே முறையிட அந்த பரம்பொருளே குருவாக வந்து மயக்கத்தை தெளிவித்தார். கண்ணுவர் கருக்கர் என்று சொல்லக்கூடிய இரண்டு முனிவர்களும் இதே போன்று வேதப்பொருளிலே சில மயக்க பொருளாக கொண்டு அவர்கள் மனம் உழைந்தனர். அப்பொழுது அவர்களுக்கு சொக்கநாத பெருமானே குருவாக வந்து அந்தத்தின் உண்மையை உணர்த்தி அவர்கள் மனதிலே இருந்த மலைவை நீக்கியதாக திருவிளையாடல் புராணத்திலே வருகிறது. ஆகையினாலே ஒரு குருமூர்த்தி என சொல்லக்கூடியவர் ஆன்மாவில் ஏற்படுகின்ற கேட்டு சிந்தித்து தெளிதல் வரை பேருபகாரம் செய்வது குருவே. எனவே மயக்கம் தீர்த்து தெளிவைப்பது குரு என்பதை அங்கே உணர்த்தப்படுகிறது.